எப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்லலாம். 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 5வது வசனம். 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 5வது வசனம்.
அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார்.
கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது அன்னாளுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். பிள்ளை இல்லாத ஒரு பெண்ணாக இருந்தாள். அப்படி இருக்கும் பொழுது அவள் ஒரு நாள் தேவ சமூகத்தில் போய் தன் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி அவள் ஜெபித்தாள். நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீரானால் அதை உமக்கே கொடுப்பேன் என்று சொல்லி அவள் அர்ப்பணித்தாள். ஆண்டவர் அவளுக்கு குழந்தை கொடுத்தார். அந்த பிள்ளைதான் சாமுவேல். இது நமக்கு தெரியும். ஆனால் இந்த அன்னாளுடைய கேரக்டர்ல ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பெரிய செய்தி இது அன்னாளுடைய வாழ்க்கை இருக்குது. அதை நம்ம பெரும்பாலும் நம்ம கவனிக்கிறது கிடையாது. அன்னாளுக்கு குழந்தை இல்லை அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கிறோமே தவிர அதுக்குள்ள ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறத நம்ம பெரும்பாலும் நம்ம நோக்கி பார்க்கறது. வேதத்தில் குழந்தை இல்லாமல் இருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நற்செய்தி என்னன்னா எல்லாருக்குமே குழந்தை கிடைச்சது, ஒருத்தர் கூட மிஸ் ஆகல. ஆனால் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த காலையில் நான் குழந்தை பத்தி நான் பெருசா பேச போறது இல்லை, ஆண்டவர் அதை பத்தி பேச சொல்லல. இந்த அன்னாளுடைய வாழ்க்கை ஒரு யூனிக்கான விஷயம், ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற ஒவ்வொருவருடைய காரியத்திலும் என்ன காரணம் சொல்லப்படலை, குழந்தை இல்லை அவ்வளவுதான் போட்டிருக்கு. சாரால் எடுத்துக்கொள்ளலாம், மனோவாவின் மனைவி எடுத்துக்கொள்ளலாம், புதிய ஏற்பாட்டிலே சகரியா எலிசபெத் அந்த எலிசபெத் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் ஒரு காரணம் அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த அன்னாளுடைய விஷயத்தில் மட்டும் ஒரு தனியான ஒரு காரியம் இருக்குது, என்னன்னா கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இது வேற யாருக்குமே கிடையாது, சொல்லல. சாராளுடைய விஷயம் அது கிடையாது, எலிசபெத்துடைய காரியம் அது கிடையாது, இதெல்லாம் அப்படி கிடையாது. ஆனா அன்னாளுடைய காரியத்தில் மட்டும் இது இந்த ஒரு காரியம் இருக்குது. இதை நம்ம நிறைய பேர் இந்த காரியத்தை நோட்டீஸ் பண்றது இல்லை. அன்னாளுக்கு குழந்தை இல்லைன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அன்னாளுக்கு கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தான்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அப்படியானால் அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் போனதற்கு அவளுடைய சரீரமோ அல்லது அவளுடைய புருஷனுடைய சரீரமோ மற்ற எந்த விதமோ காரணம் கிடையாது. ஆண்டவர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்த காரணத்தினாலே தான் அவளுக்கு குழந்தை பிறக்கவில்லை. இதுதான் உண்மை இல்லை. ஆண்டவர் அடைத்து வைத்ததனால் தான் பிறக்கவில்லை. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் நான் வெறும் குழந்தை மட்டும் பேசல, வேற காரியத்தை கர்த்தர் வேற ஒரு செய்தி இதற்குள் கொடுத்திருக்கிறார். குழந்தை என்பது வேதத்திலே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமாய் சொல்லியிருக்கிற காரியம், தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நியமித்த ஒரு ஆசீர்வாதம். புரியுதுங்களா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் இல்லையா, அது நியமிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அப்படி இருக்கும் பொழுது அந்த நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவ ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவர் கரெக்டா கொடுத்துட்டு தான் இருக்கிறார். ஆனால் இந்த அன்னாளுடைய விஷயத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே தடுத்து வச்சிருக்கிறார். இதுதான் நான் வித்தியாசம் சொல்றேன். இப்ப நான் இங்க குழந்தை மட்டும் சொல்லல, ஜென்ரலா உங்க லைஃப்ல நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. வேதத்திலே ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைக்கு என்று நியமித்த ஆசீர்வாதம், அவங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம், சந்தோஷம், சரீர சுகம், பொருளாதார ஆசீர்வாதம், இப்படி வாழ்க்கையில உயர்வு, எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிறார். நமக்கு கர்த்தர் பிளான் பண்ணியிருக்கார். இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு உரியதுன்னு ஆண்டவர் பிக்ஸ் பண்ணியிருக்கார். அந்த ஆசீர்வாதத்தை அவரை தேடுகிற எல்லாருமே அனுபவிக்க முடியும். வேதத்திலே கிட்டத்தட்ட பார்த்தீங்களானால் 8000 ஆவிக்குரிய மற்றும் தேவ பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் உண்டு. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஆண்டவரை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாருமே கிளைம் பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். என ரெண்டு கொரிந்தியர் முதல் அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது வேதத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் ஒரு தேவ பிள்ளை அதன் நிபந்தனைகளை நிறைவேற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வந்து பலிக்கும், நடக்கும். ஆனால் சில சூழ்நிலைகளில் ஆண்டவர் அப்படி வாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தையும் சிலருடைய வாழ்க்கையில் தராமல் தாமதப்படுத்துகிறார். அவர் இந்த அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்றது போல சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் தடுத்து நிறுத்தி வைக்கிறார். புரியுதா? சில விஷயம் இருக்குது. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் இப்படி பைபிள்ல சொல்லி இருக்கிறாரு, ஏன் என் வாழ்க்கையில் அது நடக்கல? அது எது வேணா இருக்கும். புரியுதா? எது வேணா இருக்கும். உங்க குடும்பத்தில் சிலர் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, அவர்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருப்பாங்க. நீங்க நினைக்கலாம், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்னாரே, ஏன் இன்னும் என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். உபாகம் 28:12 ஆண்டவர் அப்படி சொன்னார். ஆனா ஏன் என்னுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனையோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? இப்படி ஏதோ ஒரு காரியம், ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை பைபிள் தெளிவா சொல்லி இருக்கிறார், ஆனா ஏன் எனக்கு அது சொந்தமாகாம இருக்குது? ஏன் என் வாழ்க்கையில் அது நடக்க மாட்டேங்குது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அது சால்வ், இந்த பிரச்சனை சால்வ் ஆக மாட்டேங்குது? ஏன் இன்னும் வேதத்தில் சொன்னது எதுவுமே என் லைஃப்ல நடக்கல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுல ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்வதற்குரிய தகுதி அல்லது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்திற்குள் இன்னும் நம்ம வராமல் இருக்கலாம். ஏன்னா வேதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமுமே நிபந்தனைக்குட்பட்டது. நிபந்தனை இல்லாமல் ஒரு ஆசீர்வாதமும் பைபிள் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆசீர்வாதத்துக்குரிய நிபந்தனையை நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு விசேஷ திட்டம் ஒண்ணு வச்சிருப்பார். புரியுதா? விசேஷ திட்டம் வச்சிருப்பார். அந்த திட்டத்து நிமித்தம் உங்க லைஃப் கரெக்டா இருந்தா கூட, அந்த ஒரு திட்டத்து நிமித்தம் ஆண்டவர் அந்த காரியத்தை தாமதப்படுத்துவார் என்று தராமல் இருக்க மாட்டார். அது புரிஞ்சுக்கணும். ஒரு விசேஷ திட்டம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்திற்காக, அந்த திட்டத்திற்காக ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தாமதம் எண்ணப்படுத்துவார், ஆனால் தராமல் இருக்க மாட்டார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால வேதத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும், ஆண்டவரை நீங்கள் புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் எப்படி செய்ய நினைக்கிறார். இந்த சூழ்நிலையிலே இந்த அன்னாளுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கணும். ஏன் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் குழந்தையை கொடுக்காமல் அவள் கர்ப்பத்தை அடைத்து வைத்தார் என்று வேதம் சொல்லுது? ஏன் அப்படி? அன்னாள் ஒரு கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மோசமான பெண்ணா? அப்படியெல்லாம் ஒன்றும் பைபிளில் கிடையாது. அன்னாலை பற்றி குறையாய் சொல்வதற்கு அந்த இடத்துல ஒன்றும் பெருசா இல்லை பைபிளில். எத்தனையோ பேரை பற்றி எத்தனையோ குறைகள் இருக்கு, அது போல அன்னாலை பற்றி ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்லை. அன்னாலை பொறுத்த மட்டுமே இந்த 1 சாமுவேல் முதல் அதிகாரத்தை தொடங்கும் பொழுதே பார்த்தீங்களானால் அவள் ஒரு நல்ல குடும்ப பெண்ணாக மட்டுமே அவளை சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல குடும்ப பெண், ஒரு டிசிப்ளினான ஒரு குடும்ப பெண், அவ்வளவுதான். அப்படி இருக்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் ஏன் இந்த ஒரு குறைவு? ஏன் ஆண்டவரே இதை தடுத்து நிக்க வைக்கணும்? இல்ல, ஆண்டவரே இதை தடுத்து நிக்க வைக்கணும், அதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு நம்ம லைஃப்ல சில காரியத்தை ஆண்டவரே சில காரியத்தை தடுத்து நிக்க வைக்கிறார், என்ன காரணம்? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அன்னாளுடைய காரியத்தை பொறுத்த மட்டிலே இவளை கர்த்தர் ஒரு விசேஷ திட்டத்தோடு இவள் லைஃப்ல செயல்பட்டு இருந்தார். புரியுதுங்களா? அவருடைய கணவனாகிய எல்கானா, அவனுக்கு 2 மனைவிகள். அதிலே அந்த இன்னொரு மனைவிக்கு நிறைய குமாரர்கள் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை. இதற்கு காரணம் கர்த்தர் தான். கர்த்தர் தான் தடுத்து வச்சிருக்கார், கொடுக்க ஆரம்பிச்சிருந்தார். இப்படி இருக்கும் பொழுது இந்த அண்ணாருடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவருக்கு ஒரு விசேஷ திட்டம் இருந்துச்சு. என்ன திட்டம்? இவள் மூலமாக இஸ்ரவேல் தேசத்திலே மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வர வேண்டும். ஒரு சிறந்த தெய்வ மனுஷனை இவன் மூலமாய் கர்த்தர் இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சார். ஒரு பெரிய திட்டம், ஒரு மாஸ்டர் பிளான் இருந்துச்சு. அண்ணாள் மற்றவளை போல ஒரு சாதாரணமான விதத்திலே அவள் நடத்தப்படவில்லை. ஆண்டவர் அவளை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருந்தார், ஒரு பெரிய திட்டம், பெரிய திட்டம். இவள் மூலமாக நான் கொடுக்கிறதான பிள்ளை தேசத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வரணும். அது சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற தீர்க்கதரிசி இந்த அண்ணாளின் பிள்ளையாக இருக்க வேண்டும். ராஜாக்களை ஏற்படுத்துகிறவன், தேசத்திற்காய் தேவ சமூகத்திலே மன்றாடுகிறவன், தேவ ஜனங்களை சத்தியத்திலே நடத்துகிறவன், கர்த்தருக்கென்று ஒரு வைராக்கியமான சாட்சி, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும். இது ஆண்டவருடைய ஒரு பெரிய நோக்கமா இருந்துச்சு. அதனாலே ஆண்டவர் இந்த இடத்துல அண்ணாளுடைய லைஃப்ல ஆரம்பத்திலிருந்தே அவர் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டே இருந்தார். அதுக்காகவே ஆண்டவர் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க ரெண்டு காரியம் ஒன்று யோசிக்கணும். ஆண்டவர் நியமித்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில கிடைக்கல, அது எது வேணா இருக்கலாம். திருப்பி நான் சொல்றேன், எது வேணா இருக்கலாம். அந்த காரியத்துக்கு ஒண்ணு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், இந்த ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாதபடி என் வாழ்க்கையில என்ன தடை இருக்கிறது, என்ன நிபந்தனை நான் நிறைவேற்ற தவறி இருக்கிறேன், ஏன் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியல, எங்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு? ஆண்டவர்கிட்ட பிரச்சனை கிடையாது, எங்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் என்ன என்ன ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு? நம்ம லைஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய வசனத்திற்கு முன்பாக ஒப்பிட்டு சீர்தூக்கி பார்க்கணும். எங்கிட்ட என்ன பிரச்சனை? ஏன் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கல? ஏன் இந்த பிரச்சனை நீடித்துக் கொண்டே இருக்கிறது? ஏன் இந்த காரியம் காலதாமதமாகி கொண்டே இருக்கிறது? ஏன் இன்னும் இந்த ஆண்டவர் எனக்கு எவ்வளவு ஜெபிச்சும் எனக்கு பதில் கொடுக்காமலே இருக்கிறார்? ஏன் இந்த காரியம்? எங்கிட்ட என்ன ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்கணும், அதை கிளியர் பண்ணணும. ஃபர்ஸ்ட் அதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கனாலே 99% உங்க லைஃப்ல காரியம் நடந்துடும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது அண்ணாளை போல சிலது ரேர் விஷயம், ரேரான காரியம். அது என்னன்னா தேவ திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தேவ திட்டத்து நிமித்தம் ஆண்டவர் சில விஷயத்தை நமக்கு தாமதப்படுத்தி கொடுப்பார். ஆனால் அப்படி தாமதப்படுத்தி ஆண்டவர் கொடுத்தாலும் அது ஸ்பெஷலான விஷயமா இருக்கும் உங்களுக்கு. ஆமென். ஸ்பெஷலா இருக்கும். ஆண்டவரே தாமதப்படுத்திட்டான்னா டெஃபினட்டா அது ஸ்பெஷல் தான். உங்களால தாமதமாச்சுன்னா ஒருவேளை அது இப்படி ஒரு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவரே ஒரு விஷயத்தை தாமதப்படுத்தி கொடுக்கிறார்னா நிச்சயமா அது உங்க லைஃப்ல ஸ்பெஷலா இருக்கும். நிச்சயமா அந்த விஷயம் உங்க லைஃப்ல எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஆண்டவர் செய்யறது ரொம்ப விசேஷமா இருக்கும். ஏன்னா அவர் தானே காரணம், அவர் தானே தாமதப்படுத்தினாரு. அதன் அவர் கொடுக்கிறது நிச்சயமாகவே ரொம்ப விசேஷமானதாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். சரியா? இப்ப இந்த சூழ்நிலையில் இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இவள் ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணாக அவள் இருக்கிறாள். இவள் நல்ல ஜீவிதம் அவளுக்கு இருந்து கொண்டிருந்தது. தேவனாகிய கர்த்தர் இவளை ஒரு விசேஷமான ஒரு பாத்திரமாய் தெரிந்து கொண்டார். எதுக்கு? இவள் மூலமாய் ஒரு சிறந்த தீர்க்கதரிசியை தேசத்துக்கு கொடுப்பதற்கு. எப்படி மரியாளை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ, அதே போல இந்த அண்ணாளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இவள் மூலமாக ஒரு சிறந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் தேசத்திற்கு கொடுக்க நினைச்சார். சரி, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அண்ணாளுடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். வாசிக்கலாம், அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால்,
கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியால்,
அவளுடைய சக்கரத்தி
அவளுடைய சக்கரத்தி
அவள் துக்கப்படும்படியாக
அவள் துக்கப்படும்படியாக
அவளை மிகவும் விசனப்படுத்துவாள்
அவளை மிகவும் விசனப்படுத்துவாள்
அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில்
அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில்
அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான்
அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான்
இவள் அவளை மனமடிவாக்குவாள்
இவள் அவளை மனமடிவாக்குவாள்
அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள்
அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் இங்கே இந்த சூழ்நிலையிலே ஒரு பாதிப்பு ஒன்று வெளிப்படுது. அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் போனதுக்கு கர்த்தர் தான் காரணம்னு நம்ம பார்த்துட்டோம். அவர் தான் கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருந்தான் தெளிவா இருக்குது. ஆனால் அதன் விளைவுன்னு ஒன்று இருக்குது, ஒரு விளைவு இருக்குது. அது என்ன விளைவு? அன்னாருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வேதனையான பாதையில் அவள் கடந்து போக வேண்டியதாக. ஒருவேளை இந்த எல்கானாவுக்கு இன்னொரு மனைவி இல்லைன்னா ஒருவேளை ப்ராப்ளம் அவ்வளவு பெருசா இருந்திருக்காது. அப்படி மனைவி இருந்தும் அவளுக்கும் குழந்தை இல்லைனாலும் பெரிய ப்ராப்ளமா இருந்திருக்காது. சூழ்நிலை யோசிச்சு பார்க்கணும். ஆனால் அந்த மனைவிக்கு அநேக பிள்ளைகள் இருந்ததுனாலே அவள் இவளை அற்பமாய் நினைக்கிறாள். தன்னுடைய வார்த்தைகளினால் அவளை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாள். ஒவ்வொரு நாளிலும் அவளுடைய இருதயத்தை மனமடிவாக்கிக் கொண்டே இருக்கிறாள். இந்த சூழ்நிலையிலே அன்னாளால நிம்மதியா சாப்பிடக்கூட முடியல. வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, சாப்பிடக்கூட முடியல, அவ்வளவு மனவேதனை. சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்தாளாம். கொஞ்சமா யோசிக்கணும், அவன் நிலைமை எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. அவளை குத்தி காடுறதுக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு பெண் இருக்கிறா, வெளியில இல்ல, வீட்டுக்குள்ளேயே ஒருத்தி இருக்கிறா. அவளை நோக்கடிப்பதற்கு, அவளை கண்ணீர் வடிக்க வைப்பதற்கு, அவளை ஒவ்வொரு நாளிலும் வேதனைப்படுத்துவதற்கு உள்ளேயே ஒரு பெண் இருக்கிறாள். இருந்து அவளை வேதனைப்படுத்திட்டே இருக்கிறாள். அப்ப இதுக்கு யார் காரணம்? யோசிக்கணும். இந்த சூழ்நிலை அன்னாளுக்கு வருவதற்கு யார் காரணம்? ஏன் வந்துச்சு? இது சாதாரணம் எடுத்துக்கொள்ள முடியாது. சும்மா இப்படி குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம ஈஸியா எடுத்துக்கொள்ள முடியாது. அதனுடைய விளைவுன்னு ஒன்னு இருக்குது. குழந்தை இல்லைன்னு அவளுடைய பர்சனல் ப்ராப்ளமா எடுத்துக்க முடியாது. அதனால அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பும் அவள் லைஃப்ல இருக்குது. அது சாதாரண பாதிப்பு இல்ல. அவளால சாப்பிட முடியல, அழுது கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு அவ அஃபெக்ட் ஆயிருக்கிறார். இன்றைக்கும் இதை நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா? இவளுக்கு குழந்தை கொடுக்காமல் தடுத்து நிறுத்தி வைத்தால் இவளுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும். இப்படிப்பட்ட வேதனை அவள் சந்திக்க வேண்டியிருக்கும், இப்படிப்பட்ட நிந்தனை அவள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இப்படி அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு இவளுடைய சூழ்நிலைகள் தள்ளப்படுகிறது ஆண்டவருக்கு தெரியாதா? ஏன் ஆண்டவர் இந்த பெண்ணுக்கு இப்படி கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்து குழந்தை பிறக்காமல் செய்து இப்படிப்பட்ட ஒரு வேதனையான பாதை இவளை போகிறதுக்கு ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும், தெரியும். ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவுமே நம்ம லைஃப்ல நடக்காது. ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவுமே நம்ம லைஃப்ல நடக்காது. ஆண்டவர் ஒன்றை அனுமதிக்கிறார் என்றால் அதில் மேலான ஒரு திட்டம் ஒன்று நம் வாழ்க்கை குறித்து ஆண்டவருக்கு இருக்கிறது. ஆமென். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சூழ்நிலையில் இப்படி அவளுக்கு குழந்தை பிறக்கிறதை தடுத்தால் என்ன நடக்கும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனால் அவளுக்கு என்ன பாதிப்பு வருன்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனால் அவள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் அவள் தள்ளப்படுவாள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். தெரியும், தெரிஞ்சுதான் அந்த பாதையில் ஆண்டவர் அவளை அனுமதிக்கிறார். ஏன்? இது ஒரு கேள்வி. ஏன் ஆண்டவர் அதை செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நமக்கு வேதனையை தருகிறது. நம்ம கர்த்தரை தேடுறோம், கர்த்தருக்காக வாழ்றோம். சில நிந்தனை மாறல, சில பிரச்சனை மாறல, சில சூழ்நிலை அப்படி இருக்குது. ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். சில ஆசீர்வாதம், சில காரியங்கள் உங்களுக்கு தடையா இருக்குது. அதனால உங்கள் வாழ்க்கை நீங்கள் மனமடிஞ்சு போறீங்க. ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். அதனால நாலு பேர் உங்களை குறித்து ஏதோ ஒன்று பேசும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். அதனால உங்களுக்கு பலவிதமான வேதனை உங்களை ஒவ்வொரு நாளிலும் தனிப்பட்ட விதத்தில் உங்களை வாட்டுகிறது. ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும், தெரியும். தெரிந்துதான் ஆண்டவர் சில பாதைகளை நம்ம லைஃப்ல நடத்துகிறார். அந்த பாதை நடத்துகிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஸ்பெஷலா ஒன்னு செய்ய போறார். ஸ்பெஷலா ஒன்னு செய்ய போறார். ஸ்பெஷலா ஒன்னு செய்யறதுக்கு ஆண்டவர் நம்மளை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்குது. அப்ப ப்ரிப்பரேஷன்னா இப்படித்தானா? அப்படிதான். ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்றது ஜஸ்ட் டீச் பண்றது கிடையாது. புரியுதுங்களா? ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி பயன்படுறது? கர்த்தர் மடமும் லிஸ்ட் போட்டு கொடுக்க மாட்டார். மன்னி நான் பயன்படுத்தேன் அப்படி சொல்ல மாட்டார். ஆண்டவரே எனக்கு தாழ்மையை தாரும். ஓ இப்படி இருந்தா நீ தாழ்மை வந்துடும், ரைட்டு தாழ்மை வச்சுக்கோ அப்படிலாம் கொடுக்க மாட்டார். புரியுதா? ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும், இந்த வச்சுக்கோ பொறுமை அப்படின்னு கையில் கொடுக்க மாட்டார். நீங்க பொறுமை தாருன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் நாலு பேர் உங்களை நெருக்கடி கொடுக்கிற நாலு பேர் கத்தில் எழுப்புவார். ஆண்டவர் எனக்கு சாந்த குணத்தை தாரும், அப்பதான் நாலு பேர் உங்களை மோசமா பேசுற நாலு பேர் ஆண்டவர் எழுப்பி விடுவார். இந்த சாந்த குணத்தை வச்சுக்கோ, இந்த பொறுமையை வச்சுக்கோ, இந்த தாழ்மையை வச்சுக்கோ, இப்படி எல்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். புரியுதா? அப்படி எல்லாம் கத்தர் செய்யறதில்லை. நீங்கள் ஒரு நல்ல ஒரு காரியம், ஒரு மேலான காரியம், உங்கள் வாழ்க்கை குறித்து ஆண்டவருடைய ஒரு மேலான திட்டம் இருக்கும் பொழுது இந்த வச்சுக்கோ வச்சுக்கோன்னு கத்தர் அப்படி அள்ளி கொடுக்கறது இல்லை. அதை கற்றுக் கொடுப்பதற்கு சில வழிமுறைகளை உங்களுக்கு வைக்கிறார், சில பாதைகளை வைக்கிறார். அந்த பாதைகளை போகும்பொழுது நீங்க கிராஜுவலா அதை நீங்க கற்றுக்கொள்வீங்க. அதுதான் உங்க லைஃப்ல எப்பவுமே கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கும். இந்த வச்சுக்கோன்னு ஆண்டவர் கொடுத்தார்னா அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. அப்படி நீங்க வாங்குறது உங்களுக்கு ரொம்ப நாள் உங்க வாழ்க்கையில தங்காது, சீக்கிரத்தில் இழந்துருவீங்க. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறத லைஃப் லாங் நமக்கு இருக்கணும்னா அது கிராஜுவலா நம்ம கற்றுக்கொள்ளணும். கிராஜுவல் நம்ம லைஃப்ல அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் நமக்கு அது நிற்கும். இப்படி சூழ்நிலையிலே இந்த அண்ணாளுக்கு ஆண்டவருடைய பெரிய திட்டம் இருக்குது. அவள் மூலமாய் பிறக்க போகிற குழந்தை ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையா இருக்க போகிறது. முழு இஸ்ரவேலுக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெரிய தீர்க்கதரிசி வரப்போகிறான். ஆகையினாலே ஆண்டவர் அவளை ஸ்பெஷலா ட்ரெயின் அப் பண்றார், உருவாக்குறார். அப்படி உருவாக்குறதற்கு ஆண்டவர் வைத்த நபர் தான் அந்த எல்கானாவின் மூத்த மனைவி. புரியுதா? நம்ம நினைக்கிறோம் இந்த எல்கானாவின் அடுத்த இன்னொரு மனைவியா இருக்கிற அந்த பெனினாள், இந்த பெனினாள் வந்து ஒரு மோசமான கேரக்டர் நினைக்கிறோம். அவளை ஏற்கனவே குழந்தைகள் அவளை போட்டு நோவடிச்சுட்டு இருக்கிறாளே. இல்ல, அவளும் ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிற ஒரு பெண் தாவோ. அண்ணாளை உருவாக்குவதற்கு ஏற்படுத்தப்பட்ட பாத்திரம் தான் பெனினாள். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு உங்களை சுற்றிலும் சில நபர்கள் இருக்கிறாங்க, உங்களை நெருக்கடி கொடுக்கிறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, கண்ணீர் வடிக்க வைக்கிறாங்க, உங்களை கஷ்டப்படுத்துறாங்க. அந்த நபர்களை பார்த்து எரிச்சல் அடையாதீங்க, கோவப்படாதீங்க, கசந்து கொள்ளாதீங்க, அவங்களை சபிக்காதீங்க, முறுமுறுக்காதீங்க, ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்காதீங்க. உங்களை உருவாக்குவதற்கு ஆண்டவர் அந்த பாத்திரத்தை உங்கள் பக்கத்தில் வச்சிருக்கிறார். உங்களை ஸ்பிரிச்சுவலா ட்ரெயின் அப் பண்றதுக்கு ஆண்டவர் அந்த நபரை உங்கள் பக்கத்தில் வச்சிருக்கார். உங்களை தெய்வீக சுபாவத்தில் உங்களை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் தன்னுடைய பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த நபரை வைத்துதான் உங்களை ட்ரெயின் அப் பண்றார் ஆண்டவர். அதை குறித்து நம்ம எரிச்சல் அடையக்கூடாது, கோபப்படக்கூடாது, அந்த நபரை முறுமுறுக்க கூடாது, அந்த நபரை சபிக்க கூடாது, ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை ட்ரெயின் அப் பண்றார். ஒரு நபர் வச்சுதான் நம்மளை ஆண்டவர் செய்வார். இந்த பெனினாள் ஒரு மோசமான கேரக்டர் கிடையாது. இந்த பெனினாள் தான் அண்ணாளுடைய ட்ரெயினர். புரியுதா? அண்ணாளுடைய ட்ரெயினரே பெனினாள் தான். அண்ணாளை ஆண்டவர் உருவாக்குகிறதற்கு இந்த உலகத்தில் சில ட்ரெயினர்ஸ் அவசியம். அதனாலதான் அவளை வச்சு ஆண்டவர் இவளை லோகடிக்க பண்றார். ஒவ்வொரு நாளிலும் குத்தி பேச வைக்கிறார், ஒவ்வொரு நாளிலும் கடினமாய் பேச வைக்கிறார், பேசி 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 அவளை அழ வைக்க வைக்கிறார். சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கிற நிலைமைக்கு அவளை தள்ளுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு பெனினாள் அவசியம். உங்க லைஃப்லையும் உங்களையும் சில நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு தள்ளுவதற்கு சில பெனினாள்கள் உங்களுக்கு இருப்பார்கள். அது அவசியம். அது இருந்தாதான் நீங்க சரியான ஷேப்ல வருவீங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஷேப்புக்கு வருவீங்க. இல்லைன்னா வரமாட்டீங்க, எங்கேயோ போயிடுவீங்க. ஆண்டவர் ஷேப் பண்றார். இந்த சூழ்நிலையிலே இந்த பெனினாள் நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறாள். இவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கிறாள். நான் சொல்றேன், இந்த அண்ணாளுக்குள் நிறைய எபிலிட்டி இருக்குது. ஆனால் அந்த எபிலிட்டி அவளுக்கே தெரியல, அதை வந்து வெளியே கொண்டு வரல. ஏன் அதுக்கான சூழ்நிலை உருவாகல. இன்னைக்கு சொல்றவங்களுடைய லைஃப்ல இன்னைக்கு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில மந்த நிலைமையில் இருக்கலாம், சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கலாம். ஒவ்வொரு வாரமும் நீங்க கேட்கற செய்தி நான் உங்களை திட்டுற மாதிரி இருக்கலாம், பர்சனலாவும் நான் உங்களை திட்டுற மாதிரி இருக்கும். உண்மைதான், பல நேரத்தில் நானே யோசிக்கிறேன், எதுக்கு இந்த ஜனங்களை வந்து உங்களை போட்டு இப்படி நோக்கடிக்கிறோமோ, நம்ம பண்ணி அனுப்புறோமேனு கூட நான் யோசிக்கிறேன். எனக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் எனக்கு சொல்ல சொல்றதை நான் சொல்லிடுறேன். சில நேரத்தில் நான் எனக்கு சில என் மாம்சத்தில் சில பார்க்கறத என்னால் வந்து சொல்ல முடியாமல் வச்சிடறேன். ஆண்டவர் என்ன போர்ஸ் பண்றது மட்டும் சொல்றேன். ஆனா என் மனசை திறந்து சொல்லு வச்சுங்க, தாங்க மாட்டீங்க நீங்க. ஆண்டவர் சொல்றது மட்டும் பில்டர் பண்ணி சொல்றேன். என் மனசு திறந்து ஒன்னு இங்க நான் என் கண்ணில் பாக்குறது எல்லாத்தையும் நான் சொன்னேன்னா நிறைய பேர் சர்ச்சு விட்டு ஓடி போயிடுவீங்க, தெரியுமா? ஓடி போயிடுவீங்க. என் மனசுல இருந்து அதாவது என் மாம்சத்தை நான் பேசினா நிறைய பேர் ஓடியே போயிடுவீங்க. உண்டாதுதான். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல எபிலிட்டி இருக்குது, ஆனா அந்த எபிலிட்டி வெளியே கொண்டு வர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஸ்பிரிச்சுவல் எபிலிட்டி இருக்குது, ஆனா அது அப்படியே உள்ளேயே புதைந்து கிடக்கிறது. அதை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் சில நெருக்கடியான பாதைகளில் கொண்டு போய் தான் வெளியே கொண்டு வருவார். இந்த அண்ணாவுடைய காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த முதல் ஏழு வசனங்கள் இப்ப நம்ம வாசித்த வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஃபேமிலி லேடி, அவ்வளவுதான், ஒரு கணவன் மனைவி, அவ்வளவுதான், வீட்டு காரியத்தை அப்படி கவனிச்சுட்டு அப்படி ஒரு வாழ்க்கை நடத்திருக்கிற, அவ்வளவுதான். ஆனால் இவளுக்குள் மறைந்திருக்கிறதான ஒரு ஸ்பிரிச்சுவல் எபிலிட்டின்றது ஒண்ணு இருக்குது, அது இதுவரைக்கும் வெளியிலேயே வரல. அவளுக்குள் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய தாகம், அவளுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய மேலா எழும்பி வரக்கூடிய ஒரு சக்தி ஒன்று இருக்குது, அது இதுவரைக்கும் வெளியிலேயே வரல, மறைஞ்சே இருக்குது. அது ஆண்டவர் வெளியே கொண்டு வர நினைக்கிறார். அதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த வெளிநாளை வைத்து அவளை அழவிட்டது. அவளுக்குள் இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வருவதற்கு தான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யறது. இப்ப என்ன திறமை வந்துச்சு தெரியுமா? ஒவ்வொரு நாளிலும் இது தொடர்ந்துகிட்டே இருக்குது. இந்த அண்ணாள் இந்த காரியத்தை அவ சந்திக்க சந்திக்க அவ வேற யார்கிட்ட போய் சொல்லுவா? தன் புருஷன்கிட்ட தான் சொல்லுவா. நீங்க அவளை கேளுங்க, அவ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறா, வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்திருப்பா, அவளை கண்டிக்க மாட்டீங்களா, அவன் இப்படி எல்லாம் என்ன பேசுறாள், நீங்க கேட்க மாட்டீங்களா, இப்படிதான் உள்ள ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கும். இதுதான் டெய்லி லைஃப்ல நடந்துட்டே இருக்கும். அவ பிரச்சனையை ஒவ்வொரு நாளிலும் தன் புருஷனிடத்துல கொண்டு போயிருப்பா. கொண்டு போய் பண்றது எப்படி? அசம்ஷன் கிடையாது, நீங்க படிச்சு பாருங்க, தெரியும். எட்டாவது வசனத்தை பாருங்க.
அவள் புருஷனாய் எல்கானா அவளை பார்த்து
அண்ணாலே
ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்,
ஏன் சஞ்சலப்படுகிறாய்,
பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான்.
ஆமா, இப்படி இந்த எல்கானா பேசுறன்னா என்ன அர்த்தம்? இவ அழுது 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 அவனுடைய இருதயத்தை நோகடிச்சு கடைசியில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்திருப்பா. இவ அப்படி எல்லாம் பேசுறாள், நீங்க கேட்க மாட்டீங்களா சொல்லிட்டே இருந்திருப்பா. தன்னுடைய பிரச்சனைகளை மனுஷனிடத்திலேயே கொண்டு போயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு சொல்றேன், உங்க லைஃப்ல வந்து ஆண்டவர் உங்களுக்கு சில விசேஷமான எபிலிட்டி வச்சிருக்கிறாரு, ஆனா அதை நீங்க யூட்டிலைஸ் பண்றதே கிடையாது, அது அப்படியே மறைஞ்சு கிடக்குது, புதஞ்சு கிடக்குது. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? உங்களுடைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் மனுஷர்கிட்டயே போய் போய் ஷேர் பண்றீங்க. எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அது இல்ல, எனக்கு இது இல்ல, எல்லா காரியத்தையும் மனுஷர்கிட்டயே போய் உட்கார்ந்து ஷேர் பண்றீங்களே தவிர ஒருபோதும் ஆண்டவரை நினைக்கிறது இல்ல. மனுஷர்கள் நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்றதுனால சொல்யூஷன் கிடைக்காது. உங்கள் காரியத்தை நீங்கள் என்னைக்கு ஆண்டவரிடத்துல கொண்டு போறீங்களோ அன்றைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். மனுஷன்கிட்டயே ஷேர் பண்ணிட்டு காண்டுகிறோம். இந்த அண்ணாலா தான் பண்ணிட்டு இருந்திருப்பா, ஒவ்வொரு நாளிலும் தான் புருஷன்கிட்டயே ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்பா. இதேதான் வாழ்க்கையா போச்சு. அவ திட்ட இவ திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ண, அவ திட்ட மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ண, இதுதான் வாழ்க்கை. இப்படியே போது வாழ்க்கை போயிட்டு இருக்குது. சாப்பிடுறதுல அழுகிறது, இப்படியே உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அவங்க வந்து ஆறுதல் படுத்துறது, இப்படியே அந்த வாழ்க்கை அந்த குடும்பம் ஓடிட்டு இருக்குது. எந்த மாற்றமும் இல்லை. கடைசியில் இது உச்சகட்டத்துக்கு போகுது. இந்த எல்கானா மேக்சிமம் ஆறுதல் படுத்திட்டான். பத்து குமாரரை பார்க்கிற நான் உனக்கு அதிகம் அல்லவா, நீ ஏமா இப்படி அழுகிறேன்னு எவ்வளவோ கன்சல்ட் பண்ணிட்டான். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஒன்னு சொல்றேன், உங்க லைஃப்ல ஆண்டவர் நியமித்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆண்டவர் நியமித்த ஒரு பாதை இருக்குது, அது உங்கள் வாழ்க்கையிலும் கிடைக்கல. உங்களுக்குள் சில எபிலிட்டி இருக்குது, அதையும் நீங்க வெளியே கொண்டு வரல. உங்க காரியத்தை எல்லாம் மனுஷன் மட்டும் கொண்டு போய் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதனால எந்த மாற்றமும் உருவாகல. இதுதான் நடக்குது, அங்க நடந்ததுதான் இங்கே நடக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள் இருக்கிறதான திறமையை நீ வெளியே கொண்டு வரும் பொழுதுதான் உன்னை குறித்த என் திட்டத்தை நான் நிறைவேற்ற முடியும். ஆமென். உனக்குள் மறைந்திருக்கிறதான அந்த ஆவிக்குரிய திறமை, உனக்குள் மறைந்திருக்கிறதான ஆவிக்குரிய காரியம், அது அப்படியே புதஞ்சு கிடக்குது. அதை நீ வெளியே கொண்டு வரும் பொழுது உன்னை குறித்த என் திட்டத்தை, என் நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேங்கிறார். இப்ப ஆண்டவர் அதை எப்படி வெளியே கொண்டு வர்றாரு பாருங்க. தொடர்ந்து இந்த நெருக்கடி நீங்கிட்டே தொடர்ந்துகிட்டே இருக்குது. கடைசியில் ஒரு நாள் அது உச்ச கட்டத்தை அடைகிறது. அவள் தீர்மானம் பண்ணினா, 10-11 வசனங்களை வாசிங்க.
அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல்,
சவரகன்
கத்தி படுவதில்லை என்று, ஒரு பொருத்தனை பண்ணினாள்,
கடைசியிலே சூழ்நிலை கைமிஞ்சி போயிட்டே இருக்குது. புருஷன் ஆறுதல் படுத்துறது ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல, சூழ்நிலை கைமீறி போயிட்டே இருக்குது. கடைசியில ஒரு நாள் தீர்மானம் பண்ணாம், இனி புருஷன்கிட்ட சும்மா பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது, மனுஷங்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. இனி என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வரப்போகிறேன், என் பிரச்சனையை நான் மனுஷங்கிட்டயே புலம்பிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது, எந்த மாற்றமும் வரல. சொல்ற உங்க பிரச்சனைகள் எத்தனை காலம் மனுஷத்துல புலம்பிட்டே இருக்கிறதுனால எந்த மாற்றமும் வராது, கண்டிப்பா வராது, வரவே வராது. என்றைக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆண்டவருக்கு நேராய் திருப்பி உங்களுக்குள் மறைந்திருக்கிற ஆவிக்குரிய காரியத்தை வெளியே கொண்டு வரீங்களோ அங்கதான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். இப்ப இந்த சூழ்நிலையிலே அவள் ஒரு நாள் தீர்மானம் பண்ணா, இனி என் புருஷன் போய் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், மனுஷன் ஷேர் பண்ணிட்டு உட்காந்துருக்க மாட்டேன். போனா தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டா, மனம் கசந்து அழுது தன் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றினாள். இங்கதான் அவருடைய திறமை, அவளுக்குள்ள ஆவிக்குரிய மேன்மை ஃபர்ஸ்ட் வெளியில வருது. உங்களால ஜெபிக்க முடியும், இருதயத்தை ஊத்தி ஜெபிக்க முடியும், ஆண்டவருக்கு நேராக இருதயத்தை கிழித்துக் கொள்ள திறந்து ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியும், முடியும். ஆனால் அதை நீங்க வெளியே கொண்டு வராம உள்ளேயே மறைச்சு வச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்குது, அன்னாளுக்குள்ளே இப்படி இருதயத்தை ஓட்டி ஜெபிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் அதை அவளே அறியல, அவளே அறியல, அது அப்படியே உள்ளேயே புதஞ்சு கிடந்துச்சு. ஒரு நாள் அதை வெளியே எடுத்து விட்டார். தன்னுடைய பிரச்சனையின் மிகுதியின் உச்சத்தில் போகும்போது ஒரு நாள் தீர்மானம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் அதை வெளியே எடுத்து விட்டார். இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் அழுதார். இன்னைக்கு சொல்ற உங்க லைஃப்ல உங்களுக்கு ஜெபிக்க முடியும், ஏதோ ஜெபிக்கிறதுன்றது ஏதோ ஒரு சிலர் தான் கிடைக்கிற காரியம் நினைக்காதீங்க. உங்களுக்கு முடியும், உங்களுக்கு முடியும், உங்களுக்கு முடியும். ஆனா நிறைய பேர் என்ன செய்யறதுல, அது முடியுங்கிறதே தெரியல. நம்மளால எங்க ஜெபிக்க முடியும் இப்படி நினைக்கிற, உங்களால முடியும், பவர்ஃபுல்லா ஜெபிக்க முடியும், தெய்வ சமூகத்தை அதிகமா நேரத்தை செலவிட முடியும், ஆண்டவருக்கு முன்பா இருதயத்தை திறக்க முடியும், கண்ணீரை ஊற்ற முடியும், ஆண்டவருக்கு முன்பாக தெய்வ சமூகத்தில் வந்து காத்திருக்க முடியும், முடியும். ஆனா முடியுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. காரணம் என்ன தெரியுமா, அந்த லெவலுக்கு உங்களை நீங்க ஓபன் பண்ணவே இல்லை. உங்க பிரச்சனை வந்து மனுஷன் லெவல்லையே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க சூழ்நிலைகள் அப்படி மனுஷ லெவல்லையே ஓடிட்டு இருக்கீங்களே தவிர அதை தாண்டி நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கவே இல்லை. தெரியுமா, உங்க லைஃப்ல நீங்க நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா, நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்பிரிச்சுவலா போனாதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க மேல போவீங்க, நெக்ஸ்ட் பிளஸிங்ல நீங்க போக முடியும். அந்த லெவல்லையே நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த லெவல்லையே நீங்க டிராவல் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். நம்முடைய ஆவிக்குரிய லெவல் எந்த அளவுக்கு மாறுகிறதோ அந்த லெவலுக்கு தான் நம்முடைய மற்ற காரியங்கள் மாறும். ஆவிக்குரிய காரியத்திலே மாற்றம் வராத பட்சத்தில் மற்ற காரியங்களிலே மாற்றம் வராது. புரியுதுங்களா? அதான் உண்மை. என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் நிறைய பார்த்திருக்கிறேன். இத்தனை வருஷத்துல என் வாழ்க்கையில் நான் இதை நிறைய பார்த்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையிலே ஒரு அடுத்த கட்டத்துக்குள் என்னை தூக்கிட்டு போறாருன்னா, அதுக்கு முன்னால் ஒரு பெரிய நெருக்கடி எனக்கு வரும், பயங்கரமான நெருக்கடி வரும், பயங்கர போராட்டம் வரும். ஆனா அதுக்கு முதலே தெரிஞ்சிடும், இதுதான் ஆண்டவர் செய்ய போறான்னு தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு அந்த ஒரு டைம், அதாவது ரொம்ப இருக்காது, நிச்சயமாக 1 month இருக்கும், அதுல கத்தர் அழகா அப்படி ரெடி பண்ணி அடுத்ததுக்கு அது தூக்கி நிக்க வைப்பாரு. என் லைஃப்ல கிட்டத்தட்ட 34 வருஷம் இதை நான் ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு சூழ்நிலையில் ஆண்டவன் நெக்ஸ்ட் தூக்கும் போதும் இது நடந்திருக்கு. இதற்கு குறிப்பா நான் சொல்ல போனால், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே எனக்கு கர்த்தர் என்னுடைய ஃபியூச்சரை எனக்கு முதலே சொல்லிட்டார். ஒரு முதல் 3 மாசத்துக்குள்ள எனக்கு எல்லாத்தையும் என்னுடைய லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு எல்லாமே பேசினார். அதுல டிராவல் பண்ணேன், 9 வருடங்கள் கழித்து கர்த்தர் என்னை முழு நேர ஊழியத்திற்கு வர சொன்னார். வந்த அது வரைக்கும் ஒருத்தருடைய நடல்லையே நான் வாழ்ந்து பழகிட்டேன். எனக்கு ஓபன சொல்ல போனா, தைரியமா ஒரு காரியத்தை எடுத்து போல்டா டிசிஷன் எடுக்கிறதுக்கு, ஒரு காரியத்துக்கு ஒரு தலைவனாய் நிற்கிறதுக்கு எனக்கு தைரியமே கிடையாது, மனப்பக்குவம் கிடையாது, தைரியமே கிடையாது, ஓபன சொல்ல தைரியமே கிடையாது. 9 வருஷமான வரைக்கும் ஒருத்தர் அப்படி ஒரே இடத்துல போய் அப்படியே வந்துட்டு இருந்தேன். ஃபுல் டைம் கர்த்தர் கொண்டு வந்தாரு. அதுக்கு பிறகு இன்னொரு 4 வருஷம், மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 வருஷம் ஒரே இடத்துல இருந்தேன். ஒருத்தருடைய நிழல் கீழே இருந்து கர்த்தர் என்னை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தார். ஆனால் என் ஆண்டவருடைய நோக்கம், எங்கிட்ட கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஊழியத்தை கொடுத்து லீட் பண்ண கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருந்தார். ஆனா எனக்கு அதை குறிச்சு ஒரு தரிசனமும் கிடையாது, ஒரு தைரியமும் கிடையாது, அதுக்கான ஆசையும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் என்னென்ன ஆசை, இன்னைக்கு தான், நாளைக்கு டப்புன்னு, நாளைக்கு பாஸ்டர் ஆயிடுறாங்க, அடுத்த ரெவரண்ட் ஆயிடுறாங்க, அடுத்த நான் பிஷப் ஆயிடுறாங்க, எங்கேயோ போயிடுறாங்க, என்ன ஸ்பீட்ல போறாங்க, ஒவ்வொருத்தரும் எங்கெங்கயோ போய் நிக்கிறாங்க, ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்ல போய் நிக்கிறாங்க. அது பார்த்த பயமா இருக்குது, எப்படா இந்த ஸ்பீட்ல போறாங்க. நமக்கு வந்து ஒரு தைரியம் ஒரு காரியம் செய்யறதுக்கு எனக்கு தைரியமே கிடையாது, அவ்வளவு பயம். கர்த்தர் எனக்கு ஆனா முதல்ல சொல்லிட்டாரு, உனக்கு இப்படி எல்லாம் நான் வச்சிருக்கிறேன். ஆனா அதுக்கு ஒரு தைரியமே எனக்கு கிடையாது. ஆனால் கர்த்தரும் என்னை வந்து கரெக்டா அந்த 13 வருஷம் முடியும் போது ஒரு நெருக்கடி கொடுத்தா பாருங்க, சும்மா கொஞ்ச நெஞ்ச நெருக்கடி கிடையாது. உண்மையிலேயே இந்த அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தால் அது எனக்கு என்னன்றது எனக்கு தெரியும், அது என்னன்றது என் லைஃப்ல எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1 மாசம் நிம்மதியா சாப்பிட முடியல. தேவ சமூகத்தில் அவ்வளவு கண்ணீர், அவ்வளவு வேதனை. காலையில எழுந்து 6 மணிக்கு விட்டு வெளியில போயிடுவேன் ஜெபிக்கிறதுக்கு, பக்கத்துல லைலா காலேஜுக்குள்ள நுழைஞ்சிருவேன், அது உள்ள அப்படியே வயல் மாதிரி இருக்கும், உள்ள போயிடுவேன். சாயங்காலம் தான் வெளியில வருவேன். காலையில போனா என்னை யாரும் பார்க்க முடியாது, அப்ப செல்போனும் கிடையாது, யாரும் நம்மளை பிடிக்க முடியாது, செல்போன் இல்லாத காலம் அது 95 96 95. அப்ப பார்க்கும்போது காலையில போனா சாயங்காலம் வரைக்கும் வெளியில வரமாட்டேன். இது 1 மாசம் தொடர்ந்தது. 1 மாசம் ஒரு நாள் உச்சக்கட்டம், ரொம்ப 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 இந்த மாதிரி அண்ணாளுடைய அன்னைக்கு வந்துச்சு அந்த மாதிரிதான் உச்சக்கட்டம். காதறி அழுதுட்டேன் ஆண்டருடைய சமூகத்தில். ஆண்டருடைய சத்த நேரா கட்டிச்சு வாழ்ந்தது எனக்கு. டைரக்டா பேசினார், மகனே ஆபிரகாம் ஒருவனா இருக்கே, நான் அவனை அழைத்தது போல நான் உன்னை அழைத்திருக்கிறேன், எனக்கு என்ற ஒரு ஊழியத்தை ஸ்தாபி அப்படின்னு கர்த்தருடைய சத்தத்தை நேரா கேட்டேன். அந்த நிமிஷத்துல எனக்குள்ள அந்த பயம், அந்த திகைப்பு, அந்த குழப்பம் அப்படி வேறோடு போச்சு. அந்த ஸ்பாட்ல அந்த செகண்ட் ஆண்டவர் பேசின அந்த செகண்ட்ல அப்படியே மைண்ட் டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. பெரிய மாற்றம் அப்படி சடனா என் லைஃப புரட்டி போட்டுச்சு அந்த செகண்ட்ல ஆண்டவர் பேசின உடனே. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு நம்மளும் இதுக்கு இது ஆண்டவர் முதல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பேசி நம்ம நடத்திட்டு போயிக்கலாமே, எதுக்கு இந்த ஒரு மாசம் இத்தனை பாடுபட்டு அப்புறம் எனக்கு ஆண்டவர் பேசணும். அப்பதான் ஒரு காரியம் எனக்கு பதில் கிடைச்சது. இதுவரைக்கும் இன்னொருத்தருடைய ஷேடோல இருந்த அதுக்குரிய ஜபம் அது போதும், இனி நீ ஒரு தலைவனா என்ற ஒரு ஊழியத்தை முன்னின்று நீ நடத்தணும், அதுக்கு அந்த ஜபம் போதாது, அடுத்த லெவலுக்கு நீ வரணும். அதுக்குதான் ஒரு மாசம் போட்டு புரட்டி எடுத்து அந்த லெவலுக்கு தூக்கி அப்புறம் கத்தர் கையில கொடுத்தார். இதான் உண்மை. இதனால சும்மா ஒரு இன்சிடென்ட் சொன்னேன், இது மாதிரி நிறைய நான் பார்த்திருக்கேன். நம்ம லைஃப்ல சில விஷயத்தில் ஆண்டவர் நமக்குள்ள எபிலிட்டி வச்சிருக்கார், ஜெபிக்கிற திறமை, ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமா இருதயத்தை ஊற்றக்கூடிய காரியம், இதெல்லாம் இருக்குது, அந்த தாகம் இருக்குது. ஆனா அந்த தாகத்தை நம்ம என்ன செய்யறதுல வெளியே கொண்டு வரதே இல்லை, அப்படியே உள்ள போட்டு புதைச்சு வச்சிடறோம். அது வெளியே வரணும்னா சில நெருக்கடிகள் நம்ம லைஃப்ல வரும். அதனால நெருக்கடிகள் வந்த உடனே உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நிறைய பேருடைய லைஃப்ல உங்க லைஃப் அப்படியே திங்க் பண்றீங்க, எனக்கே இங்க இப்படி நெருக்கடி, எனக்கே வீட்டுல பிரச்சனை, எனக்கே வேலையில பிரச்சனை, எனக்கே குடும்பத்துல பிரச்சனை, எனக்கே இப்படி பிரச்சனை. நீங்க நிறைய பேருடைய உள்ளங்களிலே அந்த எண்ணம் ஓடிட்டே இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். உங்க உள்ளத்தில் உங்க லைஃப் அப்படியே நீங்க யோசிக்கிறீங்க, இந்த சொல்ற மாதிரி தானே என் லைஃப்ல நடந்துட்டு இப்படிதானே எனக்கு இருக்குதுன்னு. நான் உங்களுக்கு இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்றேன், ரொம்ப ஸ்பெசிபிக் வேர்டு சொல்றேன். நீங்க இதுவரைக்கும் நீங்க மனுஷத்துல ஷேர் பண்ணீங்க, இதுவரைக்கும் நீங்களே அந்த பிரச்சனையில போட்டு போராடிட்டு கிடந்தீங்க, நிறுத்துங்க. அதை முதல்ல நீங்களே அந்த பிரச்சனையோடு போட்டு மல்லு கட்டிட்டு உட்காந்து நீங்க அதை நிறுத்துங்க. நீங்களே அந்த பிரச்சனையை வச்சுட்டு மனுஷரிடத்திலேயே போராடிட்டு உட்காந்து நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க, அதை நிறுத்துங்க. இன்னைக்கு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்துங்க, உங்களுடைய காரியத்தை மாத்துங்க. சும்மா மனுஷர்கிட்டயே ஷேர் பண்ணிட்டு உட்காந்து இருக்காதீங்க, நீங்களே அந்த பிரச்சனையோடு போட்டு அப்படியே போராடிட்டு உட்காந்து இருக்காதீங்க. எவ்வளவு காலத்துக்கு போராடிட்டு இருப்பீங்க? உங்க லைஃப்ல ஒரு இன்னைக்கு ஒரு புது தீர்மானம் விடுங்க, இனி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நான் நிக்க போறேன், இனி நான் அந்த மனுஷனோடையே போராடிட்டு இருக்க போறதில்லை, அந்த பெனினாலோடைய நான் உட்கார்ந்து போராடிட்டு இருக்க போறது கிடையாது, இனி என் கணவனோடு எல்கானாவோட நான் போராடிட்டு இருக்க போறது கிடையாது, பெனினாலோடு நான் போராடிட்டு இருக்க போறது கிடையாது, இனி நான் என் ஆண்டவருக்கு முன்பாய் போய் நிக்க போறேன், அவருக்கு முன்பாய் என் இருதயத்தை ஊத்த போறேன், அவருக்கு முன்பாய் என் கண்ணீரை நான் சிந்த போறேன், அவருக்கு முன்பாய் என் இருதயத்தை நான் திறக்க போறேன். இனி எனக்கு எல்கானாவும் முக்கியம் கிடையாது, பெனினாலும் முக்கியம் கிடையாது, அவங்கள பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அவளை பார்த்து 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 சோர்ந்து போனதுதான் மிச்சம், அவளை பார்த்து 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 ஏமாற்றம் அடைஞ்சதுதான் மிச்சம், அவளை பார்த்து 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 லைஃப் இழந்ததுதான் மிச்சம், காலத்தை நேரத்தை எழுத்து இழந்ததுதான் மிச்சம். இல்ல, இனி எல்கானாவையும் பார்க்க போறதும் பெனினாலையும் பார்க்க போறதும் என் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறேன். எடுங்க ஒரு சரியான தீர்மானம், ஆண்டவருக்கு முன்பாய் போய் நில்லுங்க, உங்க இருதயத்தை திறங்க, ஆண்டவரை தவிர வேற எதையும் பார்க்காதீங்க. அங்கதான் உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது, எந்த மனுஷத்தையும் கிடையாது, ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கு. அவ ஒரு நாள் தீர்மானம் பண்ணா போய் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சா. நீங்க கவனிக்கணும், அண்ணாலை குறித்து நீங்க பார்க்கும்பொழுது இந்த இடத்துல அவ ஒரு ஜபம் பண்ணா அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, இப்படிதான் நம்ம அப்படியே மேலோட்டமா நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த சம்பவத்துக்கு பிறகு அவ லைஃப்ல என்ன டிரான்ஸ்பார்மேஷன் வந்துச்சு தெரியுமா? இதுக்கு முன்னால வரைக்கும் அவ ஜெபிச்சதா ஒண்ணுமே போடல, இந்த இடத்துல அவ வந்து இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சா உடனே அவளுக்கு ஒரு குழந்தை கர்த்தர் கன்சீவ் ஆக பண்ணார், ஒரு குழந்தை பிறந்துச்சு, காரியம் சால்வ் ஆயிடுச்சு. நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. இந்த சம்பவத்துக்கு பிறகு குழந்தை கிடைச்சதுன்றது அவளுக்கு ஒரு சாதாரண விஷயம், அதாவது அவளுடைய காரியம் நடந்ததுன்றது ஒரு சாதாரண விஷயம். இன்னைக்கு உடைய வாழ்க்கையில் நீங்க இருதயத்தை ஊட்டி ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனை வந்து மாறுன்றது அது பெரிய விஷயம் கிடையாது, அது சாதாரண விஷயம். அது கடன் பிரச்சனை மாறலாம், சரீரத்தில் சுகம் கிடைக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனை மாறலாம், ஏதோ ஒரு காரியம் நடக்கலாம், அது வந்து ஆண்டவருடைய பார்வையில் சாதாரண விஷயம். ஆனால் அதுக்கு பிறகு உங்களுடைய டோட்டல் லைஃப்லயே ஒரு சேஞ்ச் வந்துடும், அதுதான் பெரிய விஷயம். அதுக்குதான் ஆண்டவர் பிளான் போடுறாரு. அந்த சம்பவம் நடக்கிறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, உங்க பிரச்சனை மாறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, அதுக்கு பிறகு லைஃப் ஸ்டைலே மாறணும். அதுதான் பாருங்க அண்ணாளுடைய வாழ்க்கையில பாருங்க, அப்படியே திருப்புங்க இரண்டாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இப்ப இரண்டாம் அதிகாரத்தில் வரும்போது அவளுக்கு குழந்தை பிறந்தாச்சு. முதல் அதிகாரத்திலேயே அவளுக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தாச்சு, குழந்தை கொண்டு போய் தேவ சமூகத்தில் விட்டாச்சு வந்தாச்சு. இரண்டாம் அதிகாரம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி எப்படி ஆரம்பிக்குது இரண்டாம் அதிகாரம் பாரு. இப்ப குழந்தை தான் கிடைச்சிச்சா, பையன் ஜெபம் பண்றா, குழந்தைக்காக ஜெபம் பண்ணா, குழந்தை கிடைச்சாச்சு, இப்ப ஏன் ஜெபம் பண்றா? லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. குழந்தை இல்லாம இருந்ததுக்காக தான் ஜெபிச்சா நினைக்காதீங்க. அந்த சூழ்நிலையில அவன் லைஃப் மாறிச்சு. அதுக்கு பிறகு குழந்தை கிடைச்ச பிறகு அந்த ஜெப வாழ்க்கையில விட்டு போல. இதுதான் வேணும். இன்னைக்கு நம்ம லைஃப்ல வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாம போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், அந்த காரியத்துக்காக மட்டும் நடக்கணும் 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 ஜெபிக்கிறோம். காரியம் முடிஞ்சோன்னு கையை விட்டார் ஆண்டவர். புரியுதா? இந்த மென்டாலிட்டி நமக்கு இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்ய முடியல, நமக்கு அந்த காரியத்தை செஞ்சு கொடுக்க முடியல. இவனுக்கு காரியத்தை செஞ்சோன்னு பெசாம விட்டுட்டு ஓடி போயிடுவான். நல்லா தெரியும் ஆண்டவருக்கு. இவன் காரியக்காரன், இவன் காரியத்துக்காக தான் வந்து ஜெபிக்கிறான், இல்லைன்னா ஜெபிக்க மாட்டான். இவனுக்கு காரியத்தை நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம பக்கமே திரும்ப மாட்டான். ஆண்டவருக்கு இருக்கு, இதுவும் இடவிட மோசமா போயிடுவான். அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இப்பவாது கொஞ்சம் கொஞ்சம் வரான். இவனுக்கு காரியத்தை செஞ்சு கொடுத்தா அதையும் நிறுத்திக்குவான். ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் வந்து காரியக்காரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் வந்து கேட்கறதே கிடையாது. இன்னும் நில்லு. ஆனா நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும், இனி என் தேவை சந்திக்கப்படுறது மட்டுமல்ல, என் லைஃப் ஸ்டைலே மாறும்படி, என் ஆவிக்குரிய நிலைமையே மாறும்படி, என் வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய மேன்மைக்குள் நான் கடந்து போக போறேன். அந்த ஒரு தீர்மானம். இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கு பிறகும் இரண்டாம் அதிகாரம் ஸ்டார்ட் ஆகுது. அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் போயிட்டா பாருங்க. இப்போ வர்ஷிப் பண்றான், எப்படி ஒரு பாரிச்சுங்க, களி கூறுகிறது. என்ன அர்த்தம்? ஆண்டவருக்குள் அவள் அவ்வளவு ஹாப்பி ஆயிட்டா, களி கூறுகிறது. அந்த இப்ப எல்லாத்தையும் எனக்கு படிக்க டைம் இல்லை. இந்த முதல் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அழகான ஒரு வர்ஷிப்ல கொண்டு போறா. அது பத்தாம் வசனம் எப்படி முடியுது பாருங்க. தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். அப்படி போய் முடியுது. முதல் வசனம் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம் ஜெபம் பண்ணினாள் ஆரம்பித்து பத்தாம் வசனம் துதித்தாள் போய் முடியுது. இந்த பத்து வசனத்தை நீங்க வீட்டுல போய் நிதானமா படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அற்புதமான ஒரு வர்ஷிப். ஆண்டவரிடத்தில் அவள் எவ்வளவு நெருங்கி இருக்கிறாள் என்பதற்கு இந்த பத்து வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா போ தெரிஞ்சிடும். அவருடைய ஸ்டாண்டர்ட் என்னங்கிறது, அவ எந்த அளவுக்கு ஆண்டவரோட க்ளோஸ் ஆ போயிட்டாங்கிறது இந்த பத்து வசனத்தை படிச்சாலும் புரிஞ்சிடும். அந்த லெவலுக்கு க்ளோஸ் ஆ போயிட்ட ஆண்டவரிடத்துல. இது எப்ப தெரியுமா? குழந்தை பிறந்த பிறகு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் க்ளோஸ் ஆ இருப்பாங்க, குழந்தை பிறந்தவங்க விட்டுருவாங்க. இது அப்படி இல்லை. குழந்தை பிறந்த பிறகு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா. நம்ம லைஃப்ல வந்து ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு லைஃப் ஸ்டைல மாத்தணும். ஒரு தீர்மானம் பண்ணிடுங்க, ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு நாள் இருதயத்தை ஊத்திடுங்க. ஆண்டவர் காரியத்தை செஞ்சிருவாரு. அதுக்கு பிறகு ஆண்டவரை அதே ட்ராக்ல ஃபாலோ பண்ணிட்டே போகணும். இதை செய்ய வைக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் அவளுக்கு அவ்வளவு ஒரு நெருக்கடி கொடுத்து, அவ்வளவு ஒரு தாமதப்படுத்தி அவளை ரெடி பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இன்னைக்கு உங்க லைஃப்ல ஆண்டவர் இத்தனை பல வருஷங்கள் அனைவருடைய லைஃப்ல கர்த்தர் போராடிட்டு இருக்கிறார். பல நிந்தனைகள், பல வேதனைகள், பல நெருக்கடிகள், பல சூழ்நிலைகள், கஷ்டமான பாதை, கர்த்தர் இதெல்லாம் ஆண்டவர் உங்க லைஃப்ல போராடிட்டு இருக்கிறாரு. நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்குது இல்ல. இது ஆண்டவர் உங்க லைஃப்ல உங்களை போராடிட்டு இருக்கிறாரு, உங்களை சரியா கொண்டு வரதுக்கு போராடிட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்களும் நானா நீயான்னு நிக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட. நீ என்ன போராடினாலும் நான் போராடுவனே தவிர நான் ஜெபிக்க வந்துடுவனா அப்படின்ட்டு நீங்க நிக்கிறீங்க. அதனாலதான் அப்படியே நீடிச்சுட்டு இருக்குது. இன்னைக்கு உங்கள் போராட்டத்தை கைவிடுங்க. மாம்சத்தில் எடுக்கிற போராட்டத்தை கைவிட்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கும் இருதயத்தை திறந்து சரண்டர் பண்ணுங்க. இனி ஆண்டவர் தான். மனுஷனோடு நான் பேசிட்டு உட்கார்ந்துக்க மாட்டேன், மனுஷனிடத்தில் ஆறுதல் தேட மாட்டேன், மனுஷனுடைய சண்டையோட நான் வெளிநாள போய் சண்டை போட்டு உட்கார்ந்துக்க மாட்டேன். இனி எதுவுமே எனக்கு இல்லை. ஆண்டவர் லைஃப் லாங் ஆண்டவரை தேட போறேன். சீரியஸாக தேட போறேன், என் வாழ்க்கையை ஜபமாய் அமைத்துக் கொள்ளப் போறேன், ஆண்டவருக்கு தேடுகிறதை என் வாழ்க்கையின் முதல் காரியமாய் மாற்றிக் கொள்ளப் போறேன். அங்க வந்து நில்லுங்க, அங்க வந்து நின்னீங்கன்னா ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு குழந்தை கொடுக்கிறது உங்க பிரச்சனை மாத்துறது சாதாரண விஷயம், எடுத்துக்கொண்டு கொடுத்துருவாரு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை சால்வ் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம், எடுத்து கரண்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அவருக்கு தேவை நமக்குள் ஒரு மாற்றம், அதுக்குதான் ஆண்டவர் போராடுற. இப்ப இந்த மாற்றம் வந்துருச்சு. இப்ப ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்துல நான் சொல்ல நினைக்கிற சொல்லி முடிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த ஜபத்துல ஒன்று, அவள் இருதயத்தை ஊற்றினாள், இருதயத்தை ஊற்றி ஜபிச்சா, ஒரு சரியான ஒரு இருதயத்தை திறந்த ஆண்டவரோடு பேசும் அவள் ஜபம். ரெண்டாவது, அந்த ஜபத்துல ஒரு நல்ல பொருத்தனை பண்ண, ஒரு கமிட்மெண்ட், நீ எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீர், ஆனால் அதை உமக்கே கொடுப்பேன், அவன் வாழ்நாளெல்லாம் உமக்கு ஊழியம் செய்வான், அவன் தலையிலே சவரம் கட்டிப்படுவதில்லை, உமக்கு ஊழிய காரணமாக இருக்கும்படி அவனை கொடுப்பேன் அப்படின்னு கமிட் பண்ணிட்டான். ரெண்டாவது, அவன் லைஃப்ல வந்ததான அடுத்த முக்கியமான காரியம் ஒரு கமிட்மெண்ட். நம்ம லைஃப்ல ரெண்டு இருக்கணும், ஒன்னு சின்சியரான பிரேயர், ரெண்டாவது உண்மையான ஒரு கமிட்மெண்ட். இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஆண்டவருடைய பாதையில் அவன் கரெக்டா டிராவல் பண்ண முடியும். சில ஜெபிப்பாங்க, கமிட்மெண்டே இருக்காது லைஃப்ல, என்னமோ போதும். ஜெபிக்கிற உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், சின்சியரா கமிட் பண்ணா, நீ எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீரானால் அதை உமக்கே தருவேன், வாழ்நாளெல்லாம் அவன் உமக்காக இருப்பான், அவன் தலையின் மேல் சவர்கள் கத்தி பாடுறதில்லை. அப்படின்னா என்ன, இந்த பிள்ளையை நீங்க கொடுக்கறத எனக்குன்னு நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேன்ப்பா, உங்க நாமத்துக்கு, உங்க நாமத்துக்கு. அதை ஏன் ஃபியூச்சருக்காக நான் கேட்கல, கடைசி காலத்துல வயசான காலத்தில் எனக்கு உதவியா இருக்கும்படி ஒரு பிள்ளையை தாங்க, அது இல்லை, அது இல்லை. என் வயசான காலத்தில் எனக்கு உதவியா இருக்கும்படி எனக்கு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு பிள்ளையை தாங்க, இல்லை, அதுக்கு இல்லை. இந்த பிள்ளையை உங்களுக்கே நான் கொடுத்துருவேன், சொன்னபடியே கொடுத்துட்டா, அவ கமிட்மெண்ட்ல கரெக்டா இருந்தா, இது மாதிரி யாருமே இருக்க முடியாது, அவ்வளவு சின்சியரா கமிட் பண்ணா, அந்த கமிட்மெண்ட்ல அவ்வளவு கரெக்டா தன்னை மெயின்டைன் பண்ணிட்டா. இன்னைக்கு சொல்ற உங்க லைஃப்ல வந்து ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனையை மாத்துறது சாதாரண விஷயம், உங்களை ஒரு கமிட் பண்ணுங்க. ப்ரேயர் பண்றது மட்டுமல்ல, இனி என் வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் உங்க நாமத்தின் மகிமைக்காக நான் இருப்பேன்னு கமிட் பண்ணுங்க, புரியுதா? இது ரெண்டும் தான் உங்க லைஃப்ல வந்து ஆண்டவர் கிரியை செய்ய ஒரு டோர் ஓபன் பண்ணும். சின்சியரான பிரேயர், சீரியஸான கமிட்மெண்ட். இனி உமக்காக, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, எனக்கு இல்லை, இந்த பிள்ளை எனக்கு இல்லை, உங்க நாமத்தின் மகிமைக்காக என் லைஃப் நான் இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்க போறேன். உங்க நாமத்தின் மகிமைக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், உங்க நாமத்தின் மகிமைக்காக. ஏன் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறது இல்லை, உங்க நாமத்தின் மகிமைக்காக நான் ஜெபிக்கணும். ஏன் ஆசீர்வாதத்துக்காக நான் வாழ்றதில்லை, உங்க நாமத்தின் மகிமைக்காக நான் வாழணும். ஒரு கமிட் பண்ணுங்க. அப்படி கமிட் பண்ணி பிறந்த பிள்ளை தான் சாமுவேல். எனக்கு இந்த லைஃப்ல பாத்தீங்கன்னா, சாமுவேலுடைய லைஃபை பார்த்தா எனக்கு ரெண்டு விஷயம் தான் அவங்க லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். சாமுவேலுடைய லைஃப்ல அது என்ன தெரியுமா? ப்ரேயர் லைஃப் அண்ட் கமிட்மெண்ட். இதுதான் அங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு ரெண்டு வசனத்தை மட்டும் காமிச்சு உங்களுக்கு நான் ஜெபிக்க நினைக்கிறேன். ஒன்று சாமுவேல் 15:10-11.
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி, அவர் சொன்னது,
நான்
சவுலை ராஜாவாக்கினது, எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி, என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார், அப்பொழுது சாமுவேல், மனம் நொந்து,
கூப்பிட்டான். இவன் தாய் எப்படியோ பிள்ளையும் அப்படியே இருக்குது. தாயை போல பிள்ளை. தாய் தன் இருதயத்தை ஊற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சா. இப்ப பிள்ளை பாருங்க, சவுல் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றலன்னு உடனே அந்த பிள்ளை தேவ சமூகத்தில் ரா முழுவதும் தேவனை நோக்கி கூப்பிட்டான். ரா முழுவதும் எது வரைக்கும் ஜெபிச்சா தெரியுமா? 16:1 படிங்க.
கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராத படிக்க நான் புறக்கணித்து தள்ளின சாமுவேலுக்கு சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா பெத்லகேமேன் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன்.
போதும். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நீ எந்த மட்டும் நீ ஜெபம் பண்ணி துக்கிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருப்ப, ஜெபம் பண்ணது போதும் பாங்கிறார். இது எவ்வளவு நேரம் எதுக்கு? அந்த சவுலுக்காகவே நைட் எல்லாம் ஜெபிக்கிற, பகல் எல்லாம் ஜெபிக்கிற, ஜெபிச்சுட்டே இருக்கிறியே போதும். ரெண்டு பார்ட் பாத்தீங்களா? ஒன்னு அவன் ராம் முழுவதும் கூட்டாந்த ஃபர்ஸ்ட் பார்ட், ரெண்டாவது ஆண்டவர் போதும் சொல்றவருக்கு அவன் கூப்பிட்டே இருந்தான், இது செகண்ட் பார்ட். அண்ணாவுடைய லைஃப்லயும் பாத்தீங்கன்னா, ஒரு நாள் குழந்தைக்காக ஜெபிச்சா அது ஃபர்ஸ்ட் பார்ட், குழந்தை பிறந்த பிறகு தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தா அது செகண்ட் பார்ட். அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. காரியம் நடக்கிறதுக்கு ஒரு ஜெபம், அதுக்கு பிறகு தொடர்ந்து ஜெபமே வாழ்க்கை. இவனுக்கும் பாத்தீங்கன்னா சவுலுக்காக ஒரு நைட்டு ஜெபம், அதுக்கு பிறகு ஆண்டவரை போதும் சொல்றவங்களுக்கு ஜெபமே வாழ்க்கை. எப்படி அந்த தாயினுடைய காரியம் அப்படியே இந்த பிள்ளைக்குள்ள வந்துருச்சு பாருங்க. ஜெபிக்கிறவன் தான் ஜெபிக்கிறவனை உருவாக்க முடியும், பரிசுத்தமா இருக்கிறவன் தான் பரிசுத்தமானவனை உருவாக்க முடியும். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதை வச்சுதான் உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் கர்த்தரை எழுப்புவார். உங்க மூலம் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். புரியுதா? ஜெபிக்கிறவன் நான் ஜெபிக்கிறவனை உருவாக்க முடியும். சும்மா வாய் பேச்சில் ஒன்று நடக்காது. ஜெபிக்கிற அண்ணாள் ஜெபிக்கிற பிள்ளையை பெற்றெடுத்தாள். அடுத்தது அண்ணாளுடைய கமிட்மெண்ட். இல்ல, குழந்தை பிறந்த உடனே அதை அழகாய் கொண்டு போய் சின்ன வயசுல கொண்டு போய் விட்டா. அதை மட்டும் வாசிட்டு நம்ம முடிச்சிருவோம். 1 Samuel 24:1 வாசிக்கலாம்.
அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. அவர்கள் 1 காளையை பலியிட்டு பிள்ளையை ஏழையின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள்.
பிள்ளையை ஏழையிட்டு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. கமிட் பண்ணாங்க. அவ்வளவு கமிட்மெண்ட் பாருங்க. சொன்னது போலவே செஞ்சிட்டா. பிள்ளை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதே அதிகார கடைசி வசனத்தை வாசிக்கிறேன்.
ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான்.
அந்த கமிட்மெண்ட் அப்படியே பயன் கொள்ளுச்சு. அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். தாய்க்கு என்ன கமிட்மெண்ட் இருந்துச்சு, அதே கமிட்மெண்ட் பிள்ளைக்குள்ளே வந்துருச்சு. தாய்க்குள்ள என்ன பிரேயர் இருந்துச்சு, அதே பிரேயர் பிள்ளைக்குள்ளே வந்துருச்சு. பாத்தீங்களா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு சாமுவேல் இஸ்ரவேல் தேசத்துக்கு வேணும்னா அதற்கு ஏற்ற விதத்தில் அன்னாள் உருவாக்கப்பட வேண்டும். இப்ப நான் யோசிச்சிருக்கலாம், ஆரம்பத்தில் நம்ம யோசிச்சிருக்கோம், அன்னாளுக்கு ஏன் ஆண்டவர் கர்ப்பத்தை அடைக்கணும், ஏன் அந்த நிந்தனையை அனுமதிக்கணும், ஏன் கண்ணீர் விட வைக்கணும், ஏன் அவளை போராட்டத்தை வைக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சாமுவேலை பெற்றெடுப்பதற்கு அன்னாள் அப்படி பிரிப்பேர் ஆனாதான் இப்படி வர முடியும். புரியுதா? அப்போ நம்ம லைஃப்ல வந்து ஆண்டவர் வந்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஒரு பெரிய சாமுவேல் வரணும்னா, ஒரு பெரிய தீர்க்கதரிசி வரணும்னா, அங்கே தாய் அதற்கு ஏற்ற விதத்தில் அவங்க ரெடி ஆகணும். அதனாலதான் அவளுடைய லைஃப்ல ஆண்டவர் அவ்வளவு ஒரு கடினமான பாதையை வச்சார். இன்னைக்கு உங்க லைஃப்ல சில கடினமான பாதையை கர்த்தர் நியமிச்சிருக்கலாம். அந்த கடினமான பாதையை குறித்து நீங்க பயப்படாதீங்க. மனுஷரிடத்துல சொல்லி புலம்பிட்டே உட்கார்ந்து இருக்காதீங்க. அந்த பாதையில நீங்கள் போராடிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் பக்கமாய் உங்களுடைய இருதயத்தை திருப்புங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுங்க. ஆண்டவருக்கு முன்பாய் லைஃப் லாங் அவருக்காக வைராக்கியமாய் வாழ்வதற்கு ஒரு உண்மையான கமிட்மெண்ட் குள்ள வாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா சொல்ற அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாரு. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண உங்களுக்கு உதவி செய்வார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, நீங்கள் எப்படி உருவானீர்களோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நீங்கள் உருவாக்குகிறவர்களாய் மாறி போவீங்க. உங்கள் மூலமாய் வருகிறதான ஒரு கூட்டம் ஸ்டாண்டர்டா வரும். ஒரு அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஒரு ஆவிக்குரிய கூட்டம், உங்க மூலமா ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அப்பதான் வெளிப்படுத்த முடியும். நீங்க உங்களுக்காகவே வாழ்வதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளல. ஒரு ஆசீர்வாதமான ஒரு கூட்டத்தை, ஆண்டவருக்கு என்ற ஒரு கூட்டத்தை ஏற்படுத்த நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அதுக்கு கிரயம் செலுத்தணும். புரியுதா? கிரயம் செலுத்தணும். நம்ம நமக்காகவே வாழ்வதற்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதனாலதான் சில விஷயத்திலே ஆண்டவர் நமக்கு நியமித்த காரியத்தை சிலர் தடுக்கிற மாதிரி தடுக்கிறாரு, சில கடினமான பாதையில் அனுப்புறாரு, இதெல்லாம் வச்சு நம்மளை ப்ரிப்பேர் பண்றாரு. அதை தெரியாமல், அதை உணராமல் பிரச்சனையிலேயே உணர்ந்துட்டு இருக்காதீங்க. ஒரு ரைட் டிசிஷன் எடுங்க. இன்னைக்கு சீரியஸா எடுங்க, சீரியஸா ஜெபம் பண்ணுங்க, சீரியஸா கமிட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும் பொறுப்படுத்துக்குவார். ஆமென். அதுதான் காரியம். அதனாலதான் அன்னாருடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார் என்பதற்கு இதுதான் ரீசன். இதுலதான் ஆண்டவருடைய செயல்பாடு இருந்துச்சு. உங்க லைஃப்ல சில காரியத்தை ஆண்டவர் குறுக்கிட்டு தடுத்து கொண்டிருக்கிறான்றதுக்கு இதுதான் காரணம். ஆண்டவருடைய பிளான் கூட கால் எடுத்து வைங்க, எல்லாம் கரெக்டா சால்வ் ஆயிடும். தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நல்ல காலை நேரத்திலும் நமக்கு நடுவில் இருக்கிறார். கர்த்தரோ அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அன்னாள் ஒரு நல்ல குடும்ப பெண், எந்த வம்புக்கும் போகாத ஒரு பெண். ஆனால் அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் அடைச்சிருந்தார். கர்த்தர் தான் செஞ்சார்னு வேதம் தெளிவா சொல்லுது. இது வாக்கு பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். குழந்தை என்பது வாக்கு பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஏன் அதை ஆண்டவர் தடுக்கணும்? தேவ பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்க சித்தமா இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது ஏன் இதை ஆண்டவர் தடுக்கணும்? காரணம் இருக்குது. அவளை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் திட்டம் இருந்தது. இன்னைக்கு சொல்றேன், நம்ம லைஃப்ல சில வேதத்திலே வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் உங்க லைஃப்ல வராம இருக்குதுன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, நீங்கள் அதை அடைவதற்கு இன்னும் தகுதி அடையல, அந்த நிபந்தனை நீங்க நிறைவேற்றலைன்னு அர்த்தம். ரெண்டாவது, உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அதற்கு ஆண்டவர் உங்களிடத்திலே ஒரு ஆழமான ஜபம், இன்னும் ஒரு நல்ல அர்ப்பணிப்பு உங்களுக்கு கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவர் அந்த திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் என்று அர்த்தம். ரெண்டு விஷயம் இருக்குது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில வேதத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்க நினைக்கிறார். ஆனால் சில காரியத்தை கொடுக்க முடியல. நீங்க நினைக்கிறீங்க, ஏன் பைபிள்ல இப்படி எல்லாம் எழுதி இருக்குது, ஏன் என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது, ஏன் நடக்க மாட்டேங்குது? ஃபர்ஸ்ட் காரியத்துக்கு வாங்க. அதை பெற்றுக் கொள்வதற்குரிய நிபந்தனைகளை நான் நிறைவேற்றி இருக்கிறேன்னா, முதல் காரியம் அதை பாருங்க. உங்க லைஃப்ல அந்த கமிட்மெண்ட் இருக்குதான்னு பாருங்க. அந்தந்த ஆசீர்வாதத்துக்குரிய நிபந்தனைகளை நம்ம நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா, அதை பாருங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஆண்டவருடைய ஒரு பெரிய நோக்கம் இருக்கலாம். அதற்காக சில நேரத்தில் ஆண்டவர் சில கடினமான பாதையை நியமிப்பார். கண்ணீரின் பாதை, வேதனையின் பாதை, அதை நியமிப்பார். அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்வார். நீண்ட நாட்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு காரியம் கண்ணீரா இருக்கிறது, பிரச்சனையா இருக்குது, சால்வே பண்ண முடியல, என்ன பண்றதுனே தெரியல, மனுஷர்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறீங்க, மனுஷர்கிட்டயே போராடிட்டு காட்டுகிறீங்க. எல்கானாட்ட சொன்னது போதும், எல்கானாட்டையே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தது போதும், நிறுத்திடுங்க. எல்கானாட்ட கம்ப்ளைண்ட் பண்றதை நிறுத்துங்க. ரெண்டாவது, பெனினாலோடு போராடிட்டு இருந்தது போதும், பிரச்சனையோடு நீங்களே போராடிட்டு காட்டுறீங்க, அது போதும், நிறுத்துங்க. உங்க பிரச்சனையோடு நீங்கள் போராடுறதை நிறுத்துங்க. அதை குறிச்சு மனுஷரிடத்துல பேசுறதையும் நிறுத்துங்க. முதல்ல நிறுத்திட்டு இனி ஆண்டவர்கிட்ட திரும்புங்க. இனி ஆண்டவரிடத்துல திரும்புங்க. இனி நான் எல்கானாட்டையும் பேச போறதில்ல, பெனியாள்கிட்டையும் போராட போறதில்ல, இனி என் காரியம் எல்லாம் கர்த்தர் தான். ஆண்டவருக்கு நேராய் திரும்புங்க. திரும்பி சொல்லுங்க, ஆண்டவரே அவருடைய இருதயத்தை அவருக்கு நேராய் ஊற்றுங்க. நீங்க தான்ப்பா எனக்கு செய்யணும், நீங்க தான் எனக்கு செய்யணும், நீங்க தான் எனக்கு நீ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், நீங்க தான் என் தேவையை சந்திக்கணும், நீங்க தான் இந்த நிந்தையை மாத்தணும், நீங்க தான் இந்த அவமானத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வரணும், நீங்க தான் எனக்கு ஏதாவது செய்யணும், உங்களை தவிர எனக்கு வேற யாரும் செய்ய முடியாது, நீங்க தான்ப்பா எனக்கு, உங்களை தவிர எனக்கு யாரு எதையும் செய்ய முடியாது, நீங்க தான் எனக்கு செய்யணும், நீங்க தான் எனக்கு செய்யணும். ஆண்டவரிடத்துல இருதயத்தை ஊத்துங்க. காரிய நடந்தவன்னு முடித்துக் கொள்ளுகிற நினைப்போடு அந்த நினைப்போடு இருதயத்தை ஊத்தாதீங்க. ஆண்டவர் என் காரியத்தை மாற்றுவார், என் லைஃப் ஸ்டைல் தொடர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவேன், அந்த ஆவிக்குறி நிலைமையில அப்படி நான் தொடருவேன். எப்படி என் இருதயத்தை ஒரு நாள் ஊத்தினோ அந்த லெவல்ல அப்படி அடுத்த லெவலுக்கு நான் போவேன், தொடர்ந்து என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் மெயின்டைன் பண்ணுவேன். அந்த தீர்மானம் இருக்கட்டும். அண்ணாளுக்கு குழந்தை பிறந்த உடனே அவ ஜெபத்தை நிறுத்தல, அதுக்கு பிறகுதான் அவ வர்ஷிப் பண்ணவே ஆரம்பிச்சிட்டா. அவ லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன்ன ஸ்டாண்டர்ட் மேல போயிடுச்சு. காரியம் நடந்த உடனே ஆண்டவரை கைவிட்டுட்டு போறதல்ல, இன்னும் ஸ்டாண்டர்ட் உயரணும், இன்னும் உங்க ஸ்டாண்டர்ட் உயரணும். அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார், இன்னும் உங்க ஸ்டாண்டர்ட் உயரணும். அடுத்தபடியாய் பார்க்கும் பொழுது அவளுக்குள் ஒரு ஆழமான ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை உமக்கே கொடுப்பேன். அதே போல செஞ்சா, அவளுக்கு பிறந்த பிள்ளை எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? அவ ஜெபிச்ச மாதிரியே அது ஜெபிக்கிற பிள்ளையா பிறந்துச்சு. அவ அர்ப்பணித்தது போலவே அந்த பிள்ளையும் கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு தேவாலயத்திலே இருந்துருச்சு. அவ எப்படி இருந்தாலோ அதே ப்ராடக்ட் அவ வெளியில கொண்டு வந்தா. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே ப்ராடக்ட் தான் நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க. உங்க மூலமா வர்றதும் அதே மாதிரி தான் இருக்கும். அதுதான் முக்கியம். உங்க ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை ஆண்டவர் மாற்றுவார். கணவனை ரட்சிப்பார், மனைவியை ரட்சிப்பார், பிள்ளையை ரட்சிப்பார். எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார், எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். கடன் பிரச்சனையை மாற்றுவார், சரீரத்தில் சுகத்தை கொடுப்பார், வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிந்தனைகள் அவமானத்தை மாற்றுவார். தீவிரமான ஒரு தீர்மானம், உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு, ஆழமான ஒரு ஜபம், அதற்கு உங்கள் வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளுங்க. பிரச்சனையோடு இனி நான் போராட மாட்டேன்னு சொல்லுங்க, தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் இன்னைக்கே அதை ஆரம்பிங்க, நாளைக்கு இல்லை, இன்னைக்கே நீங்க அதை ஆரம்பிச்சு பாருங்க. ஆண்டவர் செயல்பட ஆரம்பிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நாளிலும் தகப்பனே, அண்ணாளுடைய கர்ப்பத்தை நீங்க ஏன் அடைத்திருந்தீங்க என்பதை, அதற்கு பின்னணியில் இருந்த காரியங்களை எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். இதே போல எங்களுக்கும் வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை ஏன் சில காரியத்தை நீங்க தடுத்து வைக்கிறீங்க என்பதற்கான காரணத்தை எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, காரணத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். இனி உண்மையாய் காரியத்தில் இறங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் ஜபத்தின் ஆழத்தை பார்க்கட்டும், வாழ்க்கையை ஜபமாய் மாற்றட்டும், உண்மையான அர்ப்பணிப்புக்குள் வாழட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா, நன்மையும் கிருபையும் தொடரட்டும். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். ஸ்தோத்திரம்.